إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيقول الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال أيضا من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், வணங்கி வழிபட தகுதியான நாயன் என்று சாட்சி சொன்னதன் பின்னால் சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் நாலு அஸ்ஹாபுகள் அன்னாருடைய வாழ்வையொட்டி தனது வாழ்வை அமைத்துக் கொள்வதை வாழ்வின் நோக்கமாக, லட்சியமாக, குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்ற கியாமத் வரைக்கும் அந்த நல்ல வாழ்வை தனது வாழ்வாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டுள்ள அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்விஷயங்களை உங்களுடைய வாழ்வில் எடுத்து நடவுங்கள் என்று அல்லாஹும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை எடுத்தும், எவற்றை செய்ய வேண்டாம் விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அக்காரியங்களை விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அனைத்து வஸ்துக்களையும் நிலைமைகளையும் இபாதத்துக்களையும் உலகத்தில் உருவாக்கியவன் அல்லாஹ் மட்டும்தான். படைத்த அல்லாஹ் அவன் விரும்பியவைகளை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கிறான். சிலவைகளை சிறப்புப்படுத்தியிருக்கிறான், சிலவைகளை விட சிலவைகளை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். ஏன், ரசூல்மார்களுடைய விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சில படைப்பிடங்களில் இன்னும் சில படைப்பிடங்களை விட சில படைப்பிடங்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். ஏனைய அனைத்து மஹ்லூகாத்துகளை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் என்ற அந்த மஹ்லூக்கை, அந்த படைப்பிடத்தை அல்லாஹ் சிறப்பப்படுத்தியிருக்கிறான். அதே போன்று சில இடங்களை விட இன்னும் சில இடங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான். அதே போன்று தண்ணீரிலும் கூட சில நீர்களை விட சில நீர்களை அல்லாஹ் உயர்த்தியானதாக, சிறந்ததாக அல்லாக்கி வைத்திருக்கிறான். மனிதர்களிலும் சிலரை சிறப்பித்திருக்கிறான். இன்னும் ரசூல்மார்களுடைய விஷயத்தில் கூட குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தில்கர் ருசுல் என்ற ஒரு ஜுஸுவின் ஆரம்ப ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தில்கர் ருசுலு ஃபத்தல்னா பஅலஹும் அலா பஅல், அந்த அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களில் கூட சிலர்களை விட நாங்கள் சிலர்களை உயர்த்தி சிறப்புப்படுத்தி இருக்கிறோம் என்று குர்ஆன் மிக அழகாக சொல்லிக் காட்டுகிறது. மலக்குகளிலும் அல்லாஹு தஆலா சிலர்களை விட உயர்த்தி வைத்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ஏன் இப்படி அல்லாஹ் அவனுடைய படைப்பிடங்களில் சிலதை விட சிலதை ஏன் உயர்த்தியானதாக, சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹுடைய இஷ்டம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வரப்புக்கு யஹ்லுக்கு மா யஷா வ யஹ்தார், அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபி நாயகமே உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் அவன் படைத்து படைக்கப்பட்டவைகளில் அவன் சிலவைகளை அல்லாஹு தஆலா தேர்வு செய்து எடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு மாகான லஹுமுல் கியரா, அந்த தேர்வு செய்கின்ற அதிகாரம் மனிதர்களுக்கு கிடையாது,
அது அல்லாஹ்வுக்குரிய அதிகாரம். அவன் நாடியவைகளை ஏன் அல்லாஹ் மக்காவை சிறப்புப்படுத்தி இருக்கிறார் என்று எங்களால் சொல்ல முடியாது. அது அல்லாஹ்வுடைய விருப்பம். ஏன் ரசூல்மார்களில் அல்லாஹ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சையீதுல் ஆலமீனாக, ரஹ்மத் சையீதுல் ஆலமீனாக, ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக, காதமுல் நபியினாக ஏன் அல்லாஹ் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கினான் என்று எங்களால் சொல்ல முடியாது. அது அல்லாஹ்வுடைய இஷ்டம், அல்லாஹ்வுடைய விருப்பம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா மா கான லஹுமுல் கியரா, அந்த தேர்வு எடுக்கின்ற அதிகாரம் அது அடியார்களுக்கு கிடையாது, அது அல்லாஹ்வுடைய விருப்பம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அந்த வகையில் கண்ணியத்துக்குரிய ஒரு மகத்துவம் பொருந்திய ஒரு முபாரக்கான ஒரு மாதத்தை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஹைர்களை சுமந்து வருகின்ற அது ரஹ்மத்தை, மக்பரத்தை, நரக விடுதலையை, அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை, நரக விடுதலையை சுமந்து வருகின்ற ஒரு முபாரக்கான ஒரு மாதம் ரமலானுடைய மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியாக, இன்று எமது நாட்டில் ரஜபுடைய 30வது தினமாக, ரஜபுடைய கடைசி தினமாக, நேற்று ஷபானை ஆரம்பிப்பதா இல்லையா என்பதற்காக பிறை பார்த்தார்கள். ஆனால் எமது நாட்டில் எந்த பகுதியிலும் பிறை காணவில்லை என்று, அதாவது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா அவர்களுக்கு யாருமே அறிவிக்கவில்லை. எமது நாட்டில் அதாவது ரஜபை 29 பூர்த்தியாக்குவதா இல்லை 29 ரமலை முடித்துக் கொள்வதா அல்லது 30 ஆக்கிக் கொள்வதா என்பதற்காக பிறை பார்த்தார்கள். ஆனால் எமது நாட்டில் எங்கும் பிறை காணவில்லை. எனவே முடிவெடுத்திருக்கிறார்கள், இன்று ரஜபுடைய 30வது கடைசி நாள், நாளை ஷாபான் ஆரம்பிக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதற்கு அடுத்ததாக நாங்கள் ரமலானை எதிர்நோக்கி இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆசையுடன் ஆர்வத்துடன் நாங்கள் ரமலானை எதிர்பார்க்கிறோம். ரமலான் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நாங்கள் ரமலானை அடைவோமா இல்லையா, அல்லாஹ் அலம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலான் வரும் அது உறுதியான செய்தி. ஆனால் வருகின்ற பொழுது அந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய நிலையில் நாங்கள் இருப்போமா இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் ஆயுளை நீட்ட வேண்டும், மண்ணறைக்கு சென்று விடுமோ தெரியாது. அன்புக்குரியவர்களே, எங்களுடன் இருந்தவர்கள் இதுவரைக்கும் இன்று வரைக்கும் ஏராளமானவர்கள் மௌத்தாக இருக்கிறார்கள். சென்ற ரமலானில் இருந்து இன்று வரைக்கும் ஏராளமானவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், ஏன் பச்சிளம் குழந்தைகள் என்ற எந்த வித்தியாசம் இல்லாமல் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் மூத்து வந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய உளப்பூரிப்புடன், ஆர்வத்துடன் நாங்கள் அந்த ரமலானை எதிர்நோக்கி இருக்கிறோம். அல்லாஹ் ஆயுளை நீட்டி வைக்க வேண்டும். இந்த ரமலானை மட்டுமல்ல, இதற்கு பின்னாலும் பல ரமலான்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் அன்புக்குரியவர்களே, நாங்கள் ரமலானில் இருந்துதான் எங்களை மாற்றிக்கொள்வோம் என்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் கலந்து இன்றிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வைராக்கியத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு புனிதனாக அல்லாஹ் என்னை மாற்றுவதற்குரிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை ரமலானில் வைத்திருக்கிறான். அதற்குரிய தேட்டமும் ஆர்வமும் இப்பொழுதிலிருந்து எங்களுக்கு வர வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் இதுவரைக்கும் சென்ற ரமலானிலிருந்து இந்த தாவி பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். சென்ற ரமலானிலிருந்து இதுவரைக்கும் எங்களுடைய குடும்ப உறவினர்களில் எத்தனை சகோதரர்கள் கபருக்கு சென்றிருப்பார்கள். பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவி மக்கள், உறவுகள் என்று ஏராளமானவர்கள் சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களையும் அவர்களில் ஒருவராக்கியிருந்தால் இந்த ரமலானுடைய நிலை அல்லாஹ் அலம். அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய கடைசி பகுதியிலிருந்து, ஷாபானுடைய ஆரம்பத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், சஹாபாக்களுக்கு அந்த ரமலானுடைய மகத்துவத்தை சொல்ல ஆரம்பிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதம் அல்லது ரஜபுடைய மாதம் கடைசி பகுதியிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதாவது உங்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு மகத்துவம் பொருந்திய ஒரு மாதம் வர இருக்கிறது. ஜாஅக்கும் ஷஹ்ருன் வ ஹுவ சய்யிது ஷுஹூர் வ மர்ஹபன் பிஹி வ அஹ்லா. ஸல்லல்லாஹு சொல்வார்கள், உங்களிடத்தில் ஒரு மாதம் வர இருக்கிறது, அது மாதங்களுடைய தலைமை மாதமாக இருக்கிறது. வ மர்ஹபன் பிஹி வ அஹ்லா, அந்த மாதத்துக்கு நல்வரவு உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அடிக்கடி சொல்வார்கள் என்ற ஒரு ரிவாயத்தை இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தனது கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்ததற்கு பின்னால் அமலுக்கு உற்சாகப்படுத்துவது அல்ல, ரமலானுக்கு முன்னாலிருந்தே ரமலானுக்காக மக்களை தயாரிப்பார்கள். சஹாபாக்களை உற்சாகப்படுத்துவார்கள், அதனுடைய நன்மைகளை மகத்துவங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சல்லல்லாஹு சொல்வார்கள், மன்சாம ரமலான ஈமானன் வஹ்தி சாபா. சல்லல்லாஹு சொல்வார்கள், யார் இந்த வருகின்ற ரமலானில் ஈமானுடனும் அல்லாஹுடைய நம்பிக்கையை சுமந்தவராகவும் அந்த பசிக்கும் அல்லாஹ் நன்மையை தருவார் என்ற நல்ல ஆதரவுடனும் யாரெல்லாம் நோன்பு பிடிக்கிறார்களோ, சல்லல்லாஹு சொல்வார்கள், மன்சாம ரமலான ஈமானன் வஹ்தி சாபா. இரண்டு விஷயங்கள், ஒன்று அல்லாஹுடைய நம்பிக்கை, அல்லாஹுக்காக நோன்பு பிடிக்க வேண்டும், அல்லாஹுக்காக நோன்பு பிடிக்க வேண்டும். எல்லோரும் நோன்பு பிடிக்கிறார்கள், நானும் நோன்பு பிடிக்க வேண்டும். இல்லாத பொழுது என்னை வித்தியாசமாக பார்ப்பார்கள், கேவலமாக பார்ப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் ஒருவர் நோன்பு பிடிக்கிறார் என்றால் இங்கே முதலாவது ஈமான் என்ற அந்த பகுதி இல்லாமல் போய்விடுகிறது. அன்புக்குரியவர்கள், மற்றவர்கள் பிடிக்கிறார்கள், ஊர் மக்கள் கதை சொல்வார்கள் என்பதற்காக அல்ல. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் கடமையாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இபாதத் என்ற நம்பிக்கையுடன் யார் நோன்பு பிடிக்கிறார்களோ. அதே போன்று வஹ்தி சாபன், பெருமையே பசியுடன் இருப்பதல்ல, இந்த பசிக்கும் அல்லாஹ் நன்மையை தருவான் என்ற நல்லாதரவுடன் யாரெல்லாம் நோன்பு பிடிக்கிறார்களோ, சல்லல்லாஹு சொன்னார்கள், குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, அவருடைய வாழ்வில் இதற்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்ற கருத்தை சல்லல்லாஹு சொல்வார்கள். மேலும் சொல்வார்கள், மன்காம ரமலான ஈமான் வஹ்தி சாபா, யார் ரமலானுடைய காலத்தில் நின்று வணங்குகிறார்களோ, குறிப்பாக இரவு வேலைகளில் நின்று வணங்குகிறார்களோ, இது ரமலானுக்கு முன்னாலே சல்லல்லாஹு சொல்வார்கள், நின்று வணங்குவார்களோ அவருக்கும் இப்படித்தான், உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, அவருடைய வாழ்வில் இதற்கு முன்னால் செய்த பாவங்களுக்கு அது ஒரு பாவ மன்னிப்பாக காரணமாக அமைந்துவிடும் என்று சல்லல்லாஹு சொல்வார்கள். எனவே அன்புக்கு அல்லாஹ் நல்லே, இந்த ரமலானை நாங்கள் எப்படி வரவேற்க வேண்டும், இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. எமது பகுதிகளில், குறிப்பாக எமது நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கிறது, ரமலான் வருவதற்கு ஒரு கிழமை இருக்கும் பொழுது வீடுகளை கழுவி சுத்தமாக்க ஆரம்பிப்பார்கள். இதனை நான் கூடாது, இது ஒரு பிதாத், இது ஹராம் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் எங்களுடைய அந்த ரமலானுக்கு கொடுக்கின்ற ஒரு கண்ணியம் என்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயம், தாராளமாக செய்யலாம். இதை விட ஒருபடி மேலாக எமது உள்ளங்களை கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, வீடு சுத்தமாக இருக்கிறது ஆனால் உள்ளம் நாறி இருக்கிறது என்றால், உள்ளம் அது மோசமான சிந்தனைகளால் பாவங்களால் அழுக்கு படிந்திருக்கிறது என்றால், வீட்டை கழுவி சுத்தப்படுத்துவதனால் ரமலானை நாங்கள் மகத்துவம் செய்தவர்களாக கண்ணியப்படுத்தியவர்களாக ஆக முடியாது. வீட்டை கழுவுவதை விட ஒருபடி மேலாக எமது பழக்க வழக்கங்களை மாற்றி, எமது நம்பிக்கையை மாற்றி, எமது இபாதத்தில் உள்ள அந்த அக்கறையை அதிகரித்து, குர்ஆன் ஓதுவதில், ஜிக்ர் செய்வதில், இபாதத்தில், தஹஜ்ஜத்தில், இதே போன்ற ஜமாத்துடன் தொழுவதில், இப்படி பல விஷயங்களில் நாங்கள் ஈடுபட்டு எமது நாவை பாதுகாப்பதில், நாவை பேணிக் கொள்வதில், ஹராமான அனைத்து விஷயங்களிலிருந்தும் முழுமையாக விடுபடுவதன் மூலமாக நாங்கள் அந்த ரமலானை வரவேற்க ஆரம்பிப்போமாக இருந்தால், வெளிரங்கத்தை விட உள்ரங்கத்தை சுத்தப்படுத்தியவர்களாக அந்த ரமலானை நாங்கள் எதிர்பார்ப்போமாக இருந்தால், உண்மையில் மிகப்பெரிய அதாவது மாற்றத்தை எங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அந்த ரமலானில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் மஃபிரத்தையும் நரக விடுதலையும் அடைந்து கொண்டார்களோ, அப்படியானவர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்கிக் கொள்ள முடியும். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். எங்களுக்கு இருக்கின்ற பாவங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு தலைப்பிலும் சிந்திக்க வேண்டும். பணம் சார்ந்த பாவங்கள், அது சம்பாதிக்கின்ற செலவழிக்கின்ற விதங்களில் பணம் சார்ந்த, பணத்துடன் சம்பந்தப்பட்ட பாவங்கள், இதிலிருந்து விடுபட வேண்டும். குணம் சம்பந்தப்பட்ட பாவங்கள், எமது குணங்களுடைய சம்பந்தப்பட்ட முகஸ்துதி, பெருமை, பொறாமை, பொய், வஞ்சகம், துரோகம், இப்படியான குணம் சார்ந்த பாவங்கள் இருந்து விடுபட வேண்டும். ஆடைகள் சார்ந்த குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமான கலாச்சாரங்கள், மாற்றமான மோசமான அமைப்புகள், இவைகள் இருந்து விடுபட வேண்டும். இப்படி இபாதத்தில் நாங்கள் செய்கின்ற பாவங்கள், இபாதத்தில் செய்கின்ற குறைபாடுகள், இபாதத்தில் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை, நேரத்துக்கு தொழாத ஒரு தன்மை, அல்லாஹுவை மறந்து வாழ்கின்ற ஒரு தன்மை, இவைகளிலிருந்து விடுபட வேண்டும். குர்ஆன் அன்புக்குரியவர்களே, மிக கவலையான விஷயம் என்ன தெரியுமா, சென்ற ரமலானில் தனது கரங்களால் குர்ஆனை பிடித்த ஏராளமான சகோதரர்கள் குர்ஆனை அந்த ரமலான் கழிந்ததற்கு பின்னால் பிடிக்கவே இல்லை. அவர்கள் எண்ணியிருக்கிறார்கள், வருகின்ற ரமலானிலும் குர்ஆனை பிடிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இது குர்ஆனுக்கு செய்கின்ற ஹக் அல்ல, குர்ஆனுடைய ஹக்கை பாழ்படுத்துகின்ற ஒரு தன்மை. அன்புக்குரியவர்களே, பிடிக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். சிலர்கள் சொல்லலாம், எங்களால் ஓத முடியாது, ஓத தெரியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஓத தெரியாது என்றிருந்தாலும், ஓத தெரியாது என்றிருந்தாலும், இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இந்த உலகத்தில் மக்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இன்று அதாவது ஊடகங்களை சொல்லி காட்டுவார்கள். அவைகள் சரியாக பயன்படுத்தப்படுவாக இருந்தால் ஊடகங்கள் இன்று பார்க்கலாம், சில அதாவது ஓத தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள், பென்டிரைவ்களில் அல்லது மெமரி சிப்புகளில் என்ன செய்வார்கள், குர்ஆனுடைய கிராஃப்டை போட்டுக்கொண்டு அதை கேட்டவர்களாக குர்ஆனுடைய எழுத்துக்களில் கையை வைத்துக் கொண்டு செல்கின்ற அப்படி ஆர்வம் காட்டுகின்றவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி ஏராளமான சகோதரர்கள் ஆர்வம் காட்டுகின்றவர்களை பார்க்கிறோம். அண்மையில் ஒரு சகோதரர் அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தை ஏற்று ஒரு சில காலங்கள் தான், கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்குள்ளால் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர். அவர் குர்ஆனை கையில் எடுத்துக்கொண்டு வேக வேகமாக பக்கங்களை புரட்டி கொண்டு செல்கிறார். ஆச்சரியமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளவு வேகமாக குர்ஆனை ஓதுகிறாரா? ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களில் குர்ஆனை எடுத்து தன்னுடைய அந்த குர்ஆனுடைய எழுத்துக்களில் விரலை வேகமாக வைத்துக் கொண்டு செல்கிறார். வேகமாக காலையில் இருந்து ஒரு 7 மணி 8 மணி 9 மணி ஆகும் பொழுது அதாவது 5 ஜுசூக்கள் 6 ஜுசூக்கள் புரட்டி இருக்கிறார். இப்படி வேகமாக புரட்டுகின்றார். அன்புக்குரியது, ஆச்சரியமாக இருந்தது, ஒரு ஹாவில் ஓதினால் கூட அதை விட கூடுதலாக நேரம் எடுக்கும், இவர் எப்படி ஓதுகிறார் என்று ஆச்சரியமாக அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்க வேண்டும், இவ்வளவு ஆர்வத்தை நாங்கள் குர்ஆனுடைய விஷயத்தில் காட்டியிருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, அவர் சொல்கிறார், எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 2 வருடங்கள் தான், ஆனால் ஆசையாக இருக்கிறது ஓத வேண்டும் என்று நான் விரலை எழுத்துக்களில் வைத்துக் கொண்டு செல்கிறேன். அல்லாஹ் நன்மை தருவான் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார். பாருங்கள் இவ்வளவு பெரிய ஆர்வம் என்று பாருங்கள். எங்களுக்கு ஓத தெரியுமாக இருந்தால் சில சந்தர்ப்பங்களில் பெரிய பெரிய சூறாக்களை ஓத தெரியாது, ஆனால் சிறிய சூறாக்களை ஓத தெரியும் என்றால் அதையாவது ஓதி அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னுடைய ஆர்வத்தை தேட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோமாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, உண்மையான அந்த மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் அதாவது ரமலானுக்கு தயாராகுவது என்றால் அனைத்து வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இஸ்லாம் எதை சொல்லி இருக்கிறதோ அவைகளுக்குள் நாங்கள் எங்களை உள்ளாக்கிக் கொள்வதுதான் அதாவது ரமலானுக்குரிய கண்ணியமும் மகத்துவமும் சரியான தயாரிப்பும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக அதாவது ஆரம்பத்தில் நான் சொன்னதை போன்று ரமலானுடைய விஷயத்தில் நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ரமலானை அடைந்து கொள்வதற்காக துஆ கேட்க வேண்டும். அதாவது சலஃபு சாலிஹீன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், ஹிஜ்ரி 300க்கு உட்பட்டவர்கள், இவர்கள் என்ன செய்வார்கள், ரமலான் வருவதற்கு முன்னாலே துஆ கேட்க ஆரம்பிப்பார்கள். அல்லாஹும்மா சல்லிம்னி இலா ரமலான், யா அல்லாஹ் அந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீ எனக்கு தந்து, ரமலானில் நான் ஆரோக்கியமாக ரமலானை அடைந்து ரமலானில் செய்த அமல்களையும் நீ கபூல் செய்த அமல்களாக ஆக்கிவிடுவாயாக என்று ரமலானுக்கு முன்னாலே துஆ கேட்க ஆரம்பிப்பார்கள். பாருங்கள், ஒரு குழந்தை கிடைக்க இருக்கிறது என்றால், ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்க இருக்கிறாள், இன்னும் ஓரிரண்டு மாதங்கள் அல்லது ஓரிரண்டு கிழமைகள் தான் குழந்தையுடைய அந்த பிறப்புக்குரிய காலம் இருக்கிறது என்றால் அன்புக்குரியவர்களே, அவர்கள் எவ்வளவு துஆ கேட்பார்கள், எவ்வளவு ஆர்வமாக துஆ கேட்பார்கள். ஆரோக்கியமாக குழந்தை கிடைக்க வேண்டும், லேசான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு துஆ கேட்பார்கள். அன்புக்குரியவர்களே, அதை விட மகத்துவமானதுதான் இந்த ரமலான், அந்த குழந்தையை விட மகத்துவமானதுதான் ரமலான். இந்த ரமலானுக்காக நாங்கள் எவ்வளவு துஆ கேட்க வேண்டும், எவ்வளவு கேட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் இதுவரைக்கும் அல்லாஹ்விடத்தில் இந்த ரஜபுடைய கடைசி நாள் வரைக்கும் நாங்கள் துஆ கேட்டோமா? சில சந்தர்ப்பங்களில் ஒருவர் கேட்டிருக்கலாம், அநேகமானவர்கள் அதில் பொடுபோக்குத்தனம் தான் செய்திருப்போம். என்ன அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நிலை மாறி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த ரமலானை நான் அடைந்து கொள்ள வேண்டும், இரண்டாவதாக ஆரோக்கியமான நிலையில் ரமலானை அடைய வேண்டும். ரமலானும் வருகிறது, அத்துடன் சேர்த்து உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பாக அமைகின்ற பயங்கரமான ஒரு நோயும் சேர்ந்து வந்துவிட்டால் முழு ரமலானும் வைத்தியசாலையில் கழிக்க வேண்டி வந்துவிடும். எனவே ரமலானையும் தர வேண்டும், ரமலானில் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும். மூன்றாவதாக ரமலானில் அமல்களுக்கு நீதான் பாக்கியம் தர வேண்டும். நான்காவதாக செய்த அமல்களை நீதான் கபூல் செய்து கொள்ள வேண்டும். இந்த நான்கு தலைப்புகளில் அதாவது சலஃபு சாலிஹீன்கள் துஆ கேட்பார்கள். ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக துஆ, அந்த ரமலானில் ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக துஆ, ரமலானில் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்வார்கள், ரமலானில் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக துஆ கேட்பார்கள், செய்த அமலை கபூல் செய்ய வேண்டும் என்பதற்காக ரமலானுக்கு முன்னாலே துஆ கேட்க ஆரம்பிப்பார்கள். எனவே இந்த விஷயத்தில் நாங்களும் கவனம் செலுத்த வேண்டும். ரமலானை வரவேற்பது என்பதை துஆவின் மூலமாக வரவேற்க வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக ஏனைய முஸ்லீம் சகோதரர்களுடன் எங்களுக்கு இருக்கின்ற தொடர்புகள் அறிந்திருந்தால் எங்களுக்கும் அவர்களுக்கும் பற்றியில் இருக்க வேண்டிய அந்த முஹப்பத், அந்த தொடர்புகள் அறிந்திருந்தால் அதனை நாங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும். சீராக்கியவர்களாக ரமலானை வரவேற்க முடிவு செய்ய வேண்டும். ஏனெனில் ஹதீஸில் வந்திருக்கிறது, சில இரவுகளில் அல்லாஹு தஆலா உலக மக்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குகின்ற இரவுகளில் கூட யார் தங்களுக்குள் பிரச்சனை பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய விஷயத்தில் மலக்குகளுக்கு சொல்வான், இவர்களை விட்டுவிடுங்கள், ஹத்தா யஸ்தலிஹா, இவர்கள் தங்களுக்குள் சமாதானத்தை, சகோதரத்துவத்தை, அன்பை, பாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற வரைக்கும் பொது மன்னிப்பு கூட இவர்களுக்கு கிடையாது, இவர்களை விட்டுவிடுங்கள், ஆரம்பத்தில் இவர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே முஸ்லீம்களுடன் நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற தொடர்புகள் அகந்திருந்தால் அதனை சீராக்குவதில் நாங்கள் மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியாக இன்று இஸ்லாமிய உலகத்தில் எமது நாட்டில் முஸ்லீம்களுக்கு நெருக்கடிகள் கூடி கூடி வந்து அது அப்படியே குறைந்து சென்று திருப்பியும் ஆரம்பித்திருக்கிறது. திருப்பியும் நேற்று முந்தநாள் இதை தொடர்ந்து பெரும் நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு கூட ஒரு பள்ளியை மூட வேண்டும் என்பதற்காக ஒரு பிரச்சனை, நேற்று இரவு மகரிபுடைய நேரத்தில் வந்து அதாவது கேகல்லை பகுதியில் அந்த மாவட்டத்தில் ஒரு பகுதியில் என்ன செய்தார்கள், ஒரு பள்ளியை மூட வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்கள். அதே போன்று ஒரு மதரசாவை மூட வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நேரடியார்களே, இப்படி ஏதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னால் இன்னும் ஒரு பகுதியில் பதுல்லை பகுதியில் என்ன செய்தார்கள், முஸ்லீம்கள் ஹிஜாப் அணிவதற்கு இடம் கொடுக்க கூடாது என்ற ஒரு தலைப்பில் அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டு செல்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுக்குள் பிரிந்து விடுவோமாக இருந்தால், ஒற்றுமையை இழந்து விடுவோமாக இருந்தால், ஒருவர் இன்னொருவருக்கு வருகின்ற அதாவது கஷ்டத்தை நஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவாராக இருந்தால், அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுவதை போன்று நீங்கள் வளமிழந்த ஒரு சமூகமாக கோழைகளாக மாறிவிடுவீர்கள். உங்களுக்குள் இருக்க வேண்டிய அந்த ஒற்றுமை சிதறி சின்ன பின்னமாகி போகுமாக இருந்தால் நீங்கள் வத்தல்ஹபரீஹுக்கும், குர்ஆன் சொல்கிறது நீங்கள் பலகீனமானவர்களாக தைரியமற்றவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சில அதாவது பெரும் அதாவது எமது நாட்டில் வாழ்கின்ற பெரும்பான்மை சகோதரர்கள், பெரும்பான்மை சகோதரர்களில் ஒரு சில முஸ்லீம்களை பற்றியுள்ள நல்லெண்ணம் உள்ளவர்கள் சொல்கிறார்கள், நல்லெண்ணம் உள்ள ஒரு சிலர் சொல்கிறார்கள், அண்மையில் ஒரு அதாவது பேசியிருக்கிறார்கள், அதில் சொல்லுகின்ற முக்கியமான ஒரு செய்தி நானும் நீங்களும் ஒரு தலைவைக்கு பல தடவை சிந்திக்க வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் எமது சமூகம், அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பெரும்பான்மை சமூகம் இந்த நாட்டில் மக்களை பிரித்து நோக்கினார்கள். யாரை, அதே மதத்தை ஏற்றிருக்கின்றவர்களில் பல பகுதியினர்கள் இருந்தார்கள், இழிவானவர்கள், உயர்ந்தவர்கள், அந்தஸ்துக்குரியாதவர்கள், மரியாதைக்குரியவர்கள் என்று பல மக்களை நாங்கள் பிரித்து பார்த்த ஒரு காலம் இருந்தது. இது யார் சொல்கிறார்கள், முஸ்லீம்கள் அல்ல, அந்நிய மக்கள் சொல்கிறார்கள். இருந்ததா இல்லையா, ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் அவர்களுக்குள் மக்களை பிரித்து பார்த்தார்கள், உயர்வு தாழ்வு பார்த்தார்கள், ஏற்ற தாழ்வு பார்த்தார்கள், அப்படி ஒரு காலம் இருந்தது. இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது அந்த நிலை மாறி அவர்கள் அனைவரும் நாங்கள் இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகம் என்ற ஒரு குடையின் கீழ் நாங்கள் வந்துவிட்டோம். ஆனால் முஸ்லீம்கள் சந்தர்ப்பமாக பிரிந்து விட்டார்கள், முஸ்லீம்கள் பிரிந்து விட்டார்கள். என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அன்புக்குரியவர்களே, இயக்கங்களாக, ஜமாத்தினர்களாக, பல கொள்கைகளாக பிரிந்து அவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒற்றுமையும் இல்லாமல் போய் கடைசியாக ஒருவருக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டால் அவர்களுக்கு அப்படித்தான் நடக்க வேண்டும், அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஏதாவது கதைகளை சொல்லி, அதாவது எரிகின்ற வீட்டில் இன்னும் அதாவது நெருப்பை கூட்டுவதற்கான முயற்சியில் தான் அநேகமானவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எமது சகோதரர்களை காட்டிக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் தான் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த நிலை தொடர்பாக இருந்தால் மிகப்பெரிய அழிவுகள் இந்த நாட்டில் உண்டாகும். எனவே நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டிய ஒரு காலமாக இந்த ரமதானை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, இரவு நேர தொழுகைகளில் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, குர்ஆனை ஓதுகின்ற விஷயத்தில் நாங்கள் மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டும். குர்ஆனை ஓத வேண்டும். அன்புக்குரியவர்களே, கேட்டு பாருங்கள், உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள், சென்ற ரமதானிலிருந்து இதுவரைக்கும் எத்தனை குர்ஆன்களை ஓதினேன் அல்லது எத்தனை ஜுசூக்களை ஓதினேன் பாருங்கள். அன்புக்குரியவர்களே, சிலர்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுகின்ற அந்த சூரா முல்கும் வாக்கியாவும் சஜதாவும் யாசீனும் துகானும் இப்படி ஒரு சில சூரத்துக்களுடன் மட்டும் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் சூரத்துல் கஹ்வுடன் மட்டும் நின்று விடுவார்கள். அதுக்கு அங்கலே ஓத மாட்டார்கள், அதை தாண்டி செல்ல மாட்டார்கள். அப்படி அல்ல, ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் குர்ஆனுடன் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். வெறுமனே குர்ஆனை ஓதிவிட்டு மூடி வைக்கின்ற சமூகமாக மட்டுமல்ல, அதனை அமல் செய்ய வேண்டும். அதற்காக குர்ஆனுடைய தர்ஜமாக்கள் இன்று வந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஓதுகின்ற அந்த சூரத்துக்குடைய கருத்துக்களை விளங்குவதற்கும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். உலமாக்கள் அதை தஃப்ஸீருடன் விளங்குவார்கள், ஆனால் பொதுமக்களாகிய நாங்கள் குறைந்தபட்சம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்தும் தெரியாதவர்கள் எம்முடன் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் 20-30 வருடங்களாக குர்ஆனை ஓதியிருக்கிறார், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியிருக்கிறார், ஆனால் அவருடைய கருத்து தெரியவில்லை. குர்ஆன் உள்ளத்தை தொட வேண்டும், குர்ஆன் எமது உணர்வுகளை தொட வேண்டுமாக இருந்தால் குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்கி ஓத நாங்கள் முயற்சிக்க வேண்டும். குறைந்தபட்சம் நாங்கள் அன்றாடம் ஓதுகின்ற அந்த சூராக்களின் கருத்துக்களையாவது விளங்குவதற்குரிய முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ரமதானுடன் சம்பந்தப்பட்ட மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நிறைய சட்டங்கள், ஒரு கற்பிணி தாயுடைய விஷயம், அவள் நோன்பு பிடிக்கின்ற விஷயம், நோன்பு தாராளமாக கற்பிணி தாய்மார்களுக்கு பிடிக்கலாம், நோன்பு பிடிப்பதற்கும் கர்ப்பத்திலே இருக்கின்ற சிசுவுக்கு குறைகள் ஏற்படுவதற்கும் சம்பந்தமே கிடையாது என்று இன்று விஞ்ஞான உலகம் சொல்கிறது. ஆனால் ஒரு பெண் அவள் அதிகமான வாந்திக்குட்பட்டிருக்கிறாள், அவளால் நோன்பு பிடிக்க முடியாத நிலை, இப்படியான ஒரு கட்டத்தில் அவளுடைய நிலை வேறு. பொதுவாக நோன்பை பொதுவாக கர்ப்பிணிகளுக்கும் நோன்பு பிடிக்கலாம், அது தடை கிடையாது. நோய்கள் நிலைமைகள் இருக்குமாக இருந்தால் சட்டங்கள் இருக்கிறது. நோன்பை விட்டது குழந்தைக்காக என்றிருந்தால், குழந்தைக்காக நோன்பை விட்டால் அவள் அதாவது பிற்பட்ட காலத்தில் நோன்பை கதா செய்யவும் வேண்டும், ஒரு நோன்புக்கு 2.5 கிலோ வீதம் அரிசி கொடுக்கவும் வேண்டும், அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே. இதே போன்று ஒரு பெண் தனக்கு இந்த நோன்பு பிடிப்பதன் மூலமாக, ஒரு நோயாளி தனக்கு ஆபத்து வரும் என்று பயந்து நோன்பை விட்டால் அவர் கதா செய்து கொண்டால் மட்டும் போதுமானது, அரிசி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. வயோதிபர்கள் வயோதிபத்தில் இருக்கிறார்கள், அவர்களால் நோன்பு பிடிப்பதை நினைக்க முடியாது என்றால் இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் கதா செய்ய தேவையில்லை. இவர்கள் நோன்பை பொதுவாக வயோதிபர்களும் நோன்பு பிடிப்பார்கள், பிடிக்க முடியும். இல்லை, பிடிக்க முடியாத ஒரு நிலையில் அவர் இருந்தால் அவரை பொறுத்தவரையிலும் அவர் நோன்பை என்ன செய்ய வேண்டும், கதா செய்ய வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் ஒரு நோன்புக்கு ஃபிதியா, ஒவ்வொரு நோன்புக்கும் ஃபிதியா கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, ஒரு நோயாளி கேன்சர் போன்ற பயங்கரமான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், இதற்கு பின்னால் இந்த நோயிலிருந்து அவர்களுக்கு விமோசனம், விடுதலை, நோயிலிருந்து சிபா கிடைப்பது சாத்தியமே இல்லை என்ற அளவுக்கு பயங்கரமான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அல்லது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வருடக்கணக்கில் அதாவது மருந்து குடித்துக் கொண்டிருப்பவர்கள், இந்த மருந்தை நிறுத்தினால் அவருக்கு ஆபத்து, இதுபோன்ற கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நோன்பை கலா செய்வது சாத்தியம் இல்லை. எனவே அவர்கள் சிரியா கொடுத்தால் மட்டும் போதுமானது. இதுபோன்ற சில சட்டங்கள் இருக்கிறது. சென்ற ரமலானில் விட்ட நோன்புகளை கலா செய்வது அது அவசரமாக கலா செய்து கொள்ள வேண்டும். பெண்கள் குறிப்பாக அந்த சில காலங்களில் நோன்பை பிடிக்க மாட்டார்கள், அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த நோன்பை ஒன்றை குழந்தைக்காக நோன்பை விட்டிருந்தால், அல்லது தற்காலிகமான ஒரு நோயின் காரணத்தினால் நோன்பை விட்டிருந்தால், அல்லது பிரயாணத்தின் காரணத்தினால் நோன்பை விட்டிருந்தால், அவர்கள் இந்த வருகின்ற ரமலானுக்கு முன்னால் அதை கலா செய்ய வேண்டும். இல்லாத பொழுது அவர்கள் அதாவது அவர்களுக்குரிய அதாவது அவர்களுக்கு இன்னும் ஃபிதியாவும் கொடுக்க வேண்டிய தேவைகள் வந்துவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, அவர்கள் அதற்கு முன்னால் கலா செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். அதில் மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று இந்த ஷாபானுடைய 15 நாளை ஷாபான் ஆரம்பிக்கிறது. நாளையிலிருந்து அந்த ஆரம்ப 15 நோன்பு பிடிக்காதவர்கள் 15 பிறகு நோன்பு பிடிப்பதை ஹராமாக சரியத்தாக்கி இருக்கிறது. ஆனால் ஒருவர் வலமையில் வாழ்க்கையில் திங்கள் வியாழன் நோன்பு பிடித்து வருகிறார் என்றால் அவர் ஷாபானுடைய அந்த பிற்பட்ட 15 அதாவது 2வது 15 திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கிறார், இதற்கு தடை கிடையாது. அல்லது ஒருவர் ஷாபானுடைய ஆரம்ப 15 நோன்பு பிடித்திருக்கிறார் என்றால் அவருக்கு பிற்பட்ட 15 நோன்பு பிடிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் ரமலானுக்கு அடுத்தாண்மையாக ஷாபானை விட ஒரு மாதத்தில் அதிகமான காலங்கள் நோன்பு பிடிப்பதை நான் காணவில்லை என்று ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்ற ஹதீஸ் இதை புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் ஒரு மாதம் முழுக்க நோன்பு பிடிப்பார்கள். அதே போன்று ஒரு மாதத்தில் அநேகமான நாட்கள் நோன்பு பிடிக்கின்ற ஒரு மாதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபானை ஆக்கிக் கொண்டார்கள் என்ற செய்தியை ஹஜரத் ஆயிஷா நாயகம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். நோன்புடன் சம்பந்தப்பட்ட ஏராளமான மசாலாக்கள் இருக்கிறது, இவற்றை நாங்கள் படிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்பொழுதிலிருந்தே அந்த ரமலானில் எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும், நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்வது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மின் அஜ்ரி மன் ஸாமஹு. ஹதீஸிலே வந்திருக்கிறது, யார் இந்த ரமலானுடைய காலத்தில் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்கிறாரோ அவருக்கு நோன்பு பிடித்தவருடைய கூலி கிடைக்கும் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே நாங்கள் பிடிக்கின்ற நோன்பில் சில பேரை குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் இன்னும் சில நோன்பாளிகளை கொண்டு வந்து நோன்பு திறக்க வைப்பது இதற்கான பெரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சாதாரண ஹதீஸிலே வருகிறது, சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் அனைவருக்கும் நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்வதற்கு வசதி கிடையாது என்று சொன்ன பொழுது சல்லல்லாஹு சொன்னார்கள், அது ஒரு மிடல் தண்ணீரை கொண்டாலும் சரியே என்று சொன்னார்கள். எனவே தங்களுடைய வசதிக்கேற்ப ஏழைகள் குறிப்பாக செல்வந்தர்கள் ஏராளமாக ஏற்பாடு செய்வார்கள். ஏழைகள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப அவர்களும் ஒரு நாளைக்கு ஒருவராக குறைந்தபட்சம் 30 அல்லது 29 29 பேரை நோன்பு பிடிக்க வைக்க முடியுமா இருந்தால் மிகப்பெரிய பாக்கியம் என்பதையும் மனதில் கவனம் செலுத்தி அதிலும் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய நோக்கம் என்ன என்பதையும் நாங்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய நோக்கம் வெறுமனே பசியுடனும் தாகத்துடனும் இருப்பதல்ல, தக்வாவை ஏற்படுத்திக் கொள்வது. குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிபாலைக்கும் சியாம் கமா குதிபால் லதீனமின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? நீங்கள் பசியை உணர்வதற்காக என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. நீங்கள் ஏழைகளுடைய ஏழ்மையை கண்ணீரை விளங்குவதற்காக என்று குர்ஆன் சொல்லவில்லை. குர்ஆன் சொல்கிறது, லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாவை இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, ரமலான் என்பது நோன்பு என்பது பணத்துடன் சம்பந்தப்பட்டது அல்ல, அது வாயுடன் சம்பந்தப்பட்டது அல்ல, ஏழைகளுடைய ஏழ்மையுடன் சம்பந்தப்பட்டது அல்ல, ரமலான் என்பது உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டது. சல்லதான் சொல்வார்கள், அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா ஹாஹுனா, இறையச்சம் இங்கே இருக்கிறது என்று தன்னுடைய உள்ளத்தை 3 சுட்டிக்காட்டினார்கள். இறையச்சம் தக்வா அது இங்கே இருக்கிறது என்று சொன்னார்கள். தாங்கள் ஒருவர் நோன்பு பிடித்து உடல் மெலிந்திருக்கிறது, உடல் உற்சாகத்தை இழந்து சோர்வடைந்து போயிருக்கிறது, மிகவும் சிரமப்பட்டிருக்கிறான், அவருடைய வாயுடைய வாடை கூட மாறியிருக்கிறது, ஆனால் அவருடைய உள்ளம் கொஞ்சம் கூட மாறவில்லை, அவருடைய ஈமான் அதிகரிக்கவில்லை, அவருடைய நம்பிக்கை கூடவில்லை, அல்லாவிடத்தில் அவர் திசை திரும்பவில்லை, ஆனால் பசியுடனும் தாகத்துடனும் இருந்திருக்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய இதாத், அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் வரவில்லை, தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வரவில்லை, ஹராத்தை விட வேண்டும் என்ற உணர்வு வரவில்லை என்றால் அன்புக்குரியவர்களே, இவர் பசியுடனும் தாகத்துடனும் இருப்பதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது சொன்னார்கள், யார் அதாவது ரமலானுடைய காலத்தில் மன்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி, ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் வீணான பேச்சுக்கள் பேசுவதையும் அதே போன்று வீணான செயல்களில் ஈடுபடுவதையும் விடவில்லையோ, சொன்னார்கள், ஃபலைஸல் இல்லாஹி ஹாஜதுன் ஃபி அய்யதா தாமஹு வ ஷராபா, அவர் சாப்பிடாமல் குடிக்காமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று சொன்னார்கள். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வருடக்கணக்கில் நோன்பு பிடித்திருப்போம், வருடக்கணக்கில் நாங்கள் 20, 30, 35, 40 ரமலான்களை அடைந்தவர்கள் எம்முடன் இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையை மாற்றவில்லை என்றால் அன்புக்குரியவர்களே அது மிகப்பெரிய ஒரு வெறுமனே பசியுடனும் தாகத்துடனும் இருந்ததுதான், அதுக்குரிய ஃபாயிதா பிரயோசனம் கிடையாமல் போய்விடும். எனவே அன்புக்குரியவர்களே தக்வா, தக்வா என்றால் என்ன? உலமாக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய பயம், அமலு பி தன்ஸீல், குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்கிறதோ அது அமலாக செயல்பட வேண்டும். வர் ரிலா பில் கலீல், கொஞ்சமாக இருந்தாலும் ஹலாலை பொருந்திக் கொள்ளுகின்ற மனோபக்குவம். அதே போன்று வலிஸ்தி அஜாது லியோமி ரஹீல், கியாமத்துக்காக மௌத்துக்காக தயாராகுவது, இதுதான் தக்வா என்று சொல்கிறார்கள். எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ்வுடைய விலக்கல்களை தவிர்த்து கொள்வதற்கும் பெயர் தக்வா. எனவே ஒரு நோன்பாளி நோன்பு பிடித்து அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான மாற்றத்தை அவர் உணர்கிறார் என்றால், வாழ்க்கையில் ஒரு விதமான மாற்றத்தை உணர்கிறார் என்றால், ஹைர்கள் நல்ல விஷயங்கள் செய்வதில் அவருக்கு ஆர்வம் கூடுகிறது என்றால், பாவத்திலிருந்து அவர் தௌபா செய்கிறார் என்றால், பாவத்தை செய்ய மாட்டேன் என்று ஒரு வைராக்கியம் எடுப்பார்களாக இருந்தால், அன்புக்குரியவர்களே பாவத்தில் அநியாயத்தில் ஈடுபட மாட்டேன் என்ற ஒரு உறுதியான முடிவுக்கு வருவாராக இருந்தால், உண்மையில் இது அந்த ரமலான் அவரிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ரமலானில் ஆரம்ப 10 மட்டுமல்ல, ஆரம்ப 1 நாளில் மட்டுமல்ல, ஆரம்ப 1-2 நாட்களில் மட்டுமல்ல, கடைசி 27 மட்டுமல்ல, முழு ரமலானிலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் எங்களுடைய தேட்டத்தை காட்ட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய முதலாவது இரவில் மட்டும் நரக விடுதலை செய்கிறான் என்று ஸல்லல்லாஹு சொல்லவில்லை, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அவர்கள். ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகம் கட்டாயமான ஏராளமானவர்களை அல்லாஹ் நரக விடுதலை செய்கிறான் என்று சொன்னார்கள். ஒருவர் ஒருவருடைய பெயர் அல்லாஹ்வுடைய முடிவிலே இருக்கிறது, 5வது இரவில் இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று, ஆனால் இவர் 1, 2, 3 நாட்கள் சென்றார், அதற்கு பின்னால் செல்லவில்லை என்றால் நரக விடுதலை கிடைக்காமல் போயிடும். எனவே எங்களுடைய விஷயத்தில் அது எத்தனையாவது நாளில் அல்லாஹ் நரக விடுதலை முடிவு செய்திருக்கிறான் என்று எங்களால் சொல்ல முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே நாங்கள் அமல் செய்ய வேண்டும். ரமலானை அடைந்தும் ஒருவர் பாவ மன்னிப்புக்குரிய முயற்சி செய்யவில்லை என்றால் அவருடைய அழிவுக்கு அதுவே போதுமானது என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்ய ஸல்லல்லாஹு ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்கு ஏன் காரணம் பாருங்கள், ரமலான் வந்துவிட்டால் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சொர்க்கத்துடைய வாயில்களை திறந்து நரக வாயிலை அல்லாஹ் மூடிவிடுகிறான். அடியானே இதோ நரக வாயிலை மூடிவிட்டேன், சொர்க்கத்துறை வாயிலை திறந்திருக்கிறேன், அது மட்டுமல்ல சைத்தானையும் நான் கெட்டு போட்டிருக்கிறேன், இன்னும் நீ அமல் செய்து நீ உன்னை திருத்திக் கொள்ள முயற்சிக்கவில்லை என்றால் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அது தன்னை தூரமாக்கிக் கொள்ளதாக அமைந்துவிடும். சொர்க்கத்தை நரகத்தை மூடியும் சொர்க்கத்தை திறந்தும் சைத்தானை கட்டி போட்டும் இந்த மனிதன் நஃப்ஸை கட்டுப்படுத்தியும் அன்புக்குரியவர்களே அமல் செய்ய முடியவில்லை என்றால் இவன் எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது? எனவே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ரமலான் என்பதை சில தாய்மார்கள் தவறாக விளங்கியிருப்பார்கள். குழந்தைகள், சிறிய குழந்தைகளை நோன்பு பிடிக்க வைப்பார்கள், ஒரு ஏதோ உற்சாகத்துக்காக நோன்பு பிடிக்க வைக்கிறார்கள். நல்ல விஷயம் அன்புக்குரியவர்களே, அவர்கள் நோன்பு பிடித்து சற்று சிந்தித்து பாருங்கள், நோன்பு திறப்பதற்கு இன்னும் 1-2 நிமிடங்கள் தான் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பாங்கு சொல்வதற்கு இன்னும் 1-2 நிமிடங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு குழந்தை ஒரு ஈச்சப்பழத்தை எடுத்து வாயில் போட்டால் ஒரு தாய் எப்படி பதறுவார்? சுப்ஹானல்லாஹ், சற்று சிந்தித்து பாருங்கள் அந்த தாயுடைய பதட்டம் எப்படி இருக்கும். தாய் சொல்லுவார், இவ்வளவு நேரம் பசியுடன் இருந்து இந்த 1 நிமிடத்தை நீ பொறுக்காவிட்டால் உன்னுடைய முழு பசியும் வீணாக போய்விடும் என்று சொல்லி வாயில் விரலை போட்டு அந்த ஈச்சப்பழத்தை எடுத்து விடுவார். பாருங்கள், இதுதான் ரமலானுடைய தக்வா என்பதை. அன்புக்குரியவர்களே, இதே தக்வா மகரிபுடைய தொழுகைக்கு வரவில்லை என்றால் எங்கே தக்வா போயிருக்கிறது? மகரிபுடைய தொழுகையை இஷாவுடைய நேரத்தில் தொழுகிறார் என்றால் எங்கே தக்வா? இந்த தாய் தவறாக விளங்கி இருக்கிறார். தக்வா என்பது அது நேரத்துக்கு நோன்பு திறப்பதுடன் முடிந்து விடுகிறது, நேரத்துக்கு சாப்பிடுவதுடன் முடிந்து விடுகிறது என்று நினைத்தால் இது மிகப்பெரிய தவறு. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பாருங்கள் ரமலானில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, நஃப்ஸை நாங்கள் அடக்குவதன் மூலமாக பாருங்கள், நஃப்ஸினுடைய ஆசா பாசைகள் பூர்த்தி செய்யப்படுவதனால் நஃப்ஸ் சக்தியுள்ளதாக மாறி ஒரு மனிதனை அடக்குகிறது. நஃப்ஸு கேட்பதை சாப்பிட்டால், நஃப்ஸு கேட்பதை குடிக்க கொடுத்தால், நஃப்ஸு விரும்பியதை அனைத்தையும் பார்த்தால் நஃப்ஸு சக்தியுள்ளதாக மாறி இந்த மனிதனை கட்டுப்படுத்துகிறது. அதனால் தான் பாருங்கள் ரமலானுடைய காலத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி சாப்பிடுவதற்கு நஃப்ஸுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் எழும்பி சாப்பிடுகிறார், நஃப்ஸுக்கு மாற்றம் நடைபெறுகிறது. ரமலானுடைய காலத்தில் பால் நேரத்தில் நஃப்ஸு உணவை கேட்கிறது, அதாவது குடிபானங்களை கேட்கிறது, ஆனால் இவர் நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறார். இதுவரையும் கட்டுப்படுத்துகிறார் என்றால் ஆறும் 23 பாங்கு என்றால் ஆறும் 22 நஃப்சினுடைய ஆசை பூர்த்தியாக்க மாட்டார். இன்னும் ஒரு நிமிடம் இருக்கிறது என்று நஃப்சை கட்டுப்படுத்துகிறார். அல்லாஹ்வும் சைத்தானை கட்டி போட்டிருக்கிறான். நஃப்சும் கட்டுப்படுத்தப்படுகிறது, சைத்தானும் கட்டி போடப்பட்டிருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கை அது மாற ஆரம்பிக்கிறது. அன்புக்குரிய, அந்த மாற்றம் தொடர வேண்டும். நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்தை அடைந்து கொள்வதற்கான முயற்சிகளில் நாங்கள் சரியாக ஈடுபட வேண்டும். நாங்கள் அனைவரும் அனைத்து ஹராம்களில் இருந்தும் விடுபட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ரமலானை புனிதமான ஒரு ரமலானாக ஆக்கி எங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு காலமாக இந்த காலத்தை மாற்றி அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் மஃபிரத்தையும் நர விடுதலையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய கேட்டத்தை இப்பொழுதிலிருந்தே நாங்கள் காட்ட ஆரம்பிப்போமாக இருந்தால், இப்பொழுதிலிருந்து துவாக்கள் மூலமாக கேட்க ஆரம்பிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை தருவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் இந்த புனிதம் பொருந்திய ரமலானை சரியான முறையில் அடைந்து சரியான மாற்றங்களை ஏற்படுத்தி அனைத்து ஹராம்களிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு முபாரக்கான ஒரு மாதமாக எங்கள் அனைவருக்கும் வாக்கி தருவானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, இதற்கு பின்னாலும் பல ரமலான்களை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் கேட்ட ஆமீன் சொன்ன எல்லா துஆக்களையும் கபூல் செய்வாயாக. அல்ல, அனைத்து சோதனைகளிலிருந்தும் எம்மையும் எங்கள் சமூகத்தையும் குடும்பத்தினர்களையும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, இந்த துஆவை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையால் ஏற்று கபூல் செய்வாயாக. வாஹு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.